நாம் தொடர்ச்சியாக இந்த கொடிய காலத்தில் தேவ பிள்ளைகள் நாம் எப்படி கர்த்தரை தேட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் கடைசி காலத்திற்குள் போய்கொண்டிருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளத்தின் சம்பவங்களும் வேகமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் என்பது ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோயாக இன்றைக்கு முழு உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. மருத்துவத்தில் மிகவும் வளர்ச்சி அடைந்த தேசமாகிய அமெரிக்க தேசத்திலேயே இன்றைக்கும் அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் ஏராளமான ஆத்துமாக்கள் தினந்தோறும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் உலகத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிகிறார்கள், எந்த நம்பிக்கையற்ற நிலைமைக்குள் இருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு கொடிய காலம். நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்து பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகையினால் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்க முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த காலத்தில் நாம் ஆவிக்குரிய விதத்திலேயும் கர்த்தருக்குள் பலனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரீர பிரகாரமாகவும் ஆண்டவர் கொடுக்கிற ஆரோக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு கர்த்தரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதை குறித்து நான் தொடர்ந்து இன்றைக்கும் சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது மற்றும் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்தும் அந்த ஆரோக்கியத்தினால் தெய்வ பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்தும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று பார்த்தால் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மிகப்பெரிய ஒரு அழிவின் நாட்கள் வரும், அது அவர்களை சுட்டெரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் உலகத்திற்கு வரும், ஜனங்களை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு கொடிய காலம். அந்த நாள் அவர்களுக்கு மிகவும் ஆபத்தான காலம் உலகத்து ஜனங்களுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்றால், அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் என்ன? ஆவிக்குரிய ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம், அதனுடைய ரகசியம் என்ன என்றால், இந்த இடத்தில் ரெண்டு விஷயங்களை கர்த்தர் நமக்கு முன் வைக்கிறார். முதலாவது, அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, கர்த்தராகிய நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கின்ற ஒரு அனுபவம். ரெண்டு விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த கடைசி காலத்திலே காக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்த ஒரு வாழ்க்கை இது என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்த ஒரு வாழ்க்கை, இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் வேதம் முழுவதிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து வேதம் நமக்கு பல விதங்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. தேவ பயம் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் பயபக்தியோடு காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் அல்லது அவருடைய நாமத்திற்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை இப்பொழுது நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரத்திலே 10 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22 அதிகாரம் 10 வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இதுக்கு பேர் தான் தேவ பயம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுதல் என்றால் என்ன? இங்கே ஆபிரகாம் என்கிற கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு அருமையான தேவ மனுஷன். இவனை கர்த்தர் 75 உள்ளவராய் இருக்கும் பொழுது இந்த மனிதனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு உன் சந்ததி இப்படியாக இருக்கும் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருக்கு குழந்தை இல்லை. அவருடைய 100 அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு பிறக்கிறான். அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதான அந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் ஆண்டவர் இந்த ஆபிரகாமிடத்திலே வந்து பேசுகிறார். முதல் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்கே ஆண்டவர் இந்த ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார், நீ மோரியா தேசத்திற்கு உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாயிருக்கிற ஈசாக்கை அழைத்து கொண்டு சென்று நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றிலே அவனை நீ தகன பலியாக எனக்கு செலுத்த வேண்டும் என்றார். இது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சோதித்ததற்காக சொன்னதான ஒரு காரியம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நரபலியை கேட்கிறவர் அல்ல. ஆனால் அவனை சோதிக்கும்படி அவன் தேவ பயத்தோடு இருக்கிறானா, கீழ்ப்படுகிறவனா இருக்கிறானா என்பதை அறியும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை வைத்தார். அந்த காரியத்தை கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னவுடனே அவன் அதை குறித்து எந்த மனுஷரிடத்திலும் விவாதிக்கவில்லை. தன் மனைவியினிடத்திலே கூட அதை குறித்து அவன் பேசவில்லை. அதிகாலையில் எழுந்தான். அடுத்த வசனம் 3 பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனமலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த இடத்தில் ஆபிரகாம் யாரிடத்திலும் அதை குறித்து பேசவில்லை, வேலைக்காரர்களுக்கும் சொல்லவில்லை. ஏன், தன்னுடைய மகனாகி ஈசாக்குக்கு கூட தான் எதற்காக புறப்பட்டு போகிறோம் என்பதை குறித்து அவன் பேசவில்லை. ஏனென்றால் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் அவனோடு பேசின அந்த காரியத்தை குறித்து யாரிடத்தில் பேசினாலும் மனுஷீகத்திலே அதை குறித்து அவர்கள் யோசித்து அதனை தடை செய்து விடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே இவன் ஒரு தகப்பனா இருந்தாலும் தன் மகனை குறித்து ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும் பொழுதும் அவன் அதற்கு கீழ்ப்படிவதில் அவ்வளவு தூரம் கருத்துள்ளவனாய் இருந்தான். தன் மனைவிக்கு சொன்னால் அவள் தடுத்து விடுவாள், கூட வருகிற 2 சொன்னால் அவர்களும் தடுத்து விடுவார்கள், ஈசாக்குக்கு சொன்னால் அவன் ஓடியே போய் விடுவான், அவனோடு கூட வரமாட்டான். இதெல்லாவற்றையும் அறிந்த ஆபிரகாம் யாருக்கும் சொல்லாமல் கர்த்தர் தான் தனக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு தூரம் கவனம் செலுத்தி அதற்கு எந்த இடையூறும் வந்துவிடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவனாக அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற போனான். யோசிக்க வேண்டும், எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை அவன் பலி செலுத்த வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லாத காரியம், மிகவும் கடினம், அது செய்ய முடியாத ஒன்று. ஆனால் இந்த விஷயத்தில் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்கிறதற்காக ஆபிரகாம் அதை நிறைவேற்ற துணிகிறான். நிறைவேற்ற துணியும் பொழுது அதை அவன் ஒரு அரைகுறை மனப்பான்மையோடு செய்ய நினைத்திருந்தால் ஒருவேளை தன் மனைவிக்கு அவன் அறிவித்திருக்கலாம். அல்லது அந்த இரண்டு வேலைக்காரர்களுக்கு அறிவித்திருக்கலாம், அல்லது ஈசாக்குக்காகவும் சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லி இருந்தால் அவர்கள் தடுத்திருக்க அதையே காரணம் காட்டி கூட, ஆண்டவரே நான் பலி செலுத்த ஆயத்தம் தான், ஆனால் இவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று தன்னை நியாயப்படுத்தி அந்த மகனை அவன் காப்பாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் இந்த விஷயத்தில் ஒருவருக்கும் இதை குறித்து பேசாமல் அவன் இந்த காரியத்தை செய்ய நினைத்ததே அவன் எந்த அளவுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பயம் என்றால் என்ன? நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தேவ பயம், அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் பேசிவிட்டால் அந்த காரியத்தை எப்படியும் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிறதிலே மிகவும் தீர்மானமாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் வராதபடிக்கு நம்மை ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தடை வந்து அதன் மூலமாக தடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு நியாயமான ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கும் நாம் வகை தேடக்கூடாது. ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டால் அது நமக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, அது நமக்கு சுலபமாய் இருக்கிறதோ இல்லையோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிவிட்டால் அந்த காரியத்திற்கு 100க்கு 100 கீழ்ப்படிவதில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். அதற்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதில் ஜாக்கிரதையோடு இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எடுக்கிற முயற்சி தான் தேவ பயத்தின் அடையாளமாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை கர்த்தர் பேசுகிறார், எத்தனை விஷயங்களை கர்த்தர் கை கொள்ளும்படிக்கு நம்மிடத்துல பேசுகிறார். அப்படி கர்த்தர் நமக்கு பேசும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுகிறோம், எந்த அளவுக்கு அந்த காரியத்தை குறித்து நாம் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக நாம் பிரயாசம் எடுக்கிறோம், அது தடை வராதபடிக்கு எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்துகிறோம், இது எல்லாவற்றையும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையோடு நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மிகவும் முக்கியமான விஷயம். கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம்மை சோதித்து பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் எத்தனையோ காரியங்களை பேசியிருக்கலாம். அல்லது வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர்களோடு நிறைய காரியங்களை பேசலாம். அல்லது நீங்கள் சபைக்கு ஆராதனைக்கு செல்லும் பொழுது கர்த்தர்களோடு பல விஷயங்களை பேசலாம். எந்த அளவுக்கு அதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் கவனம் செலுத்துகிறோம் என்பதை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து சுலபமா சொல்லிடுறோம், ஆண்டவரே இதனாலதான்ப்பா இதனால செய்ய முடியல என்று சுலபமாக காரணத்தை சொல்லிவிடுகிறோம். நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்க அதை செய்யாமல் அதற்கு காரணம் காட்டுவதே தேவ பயமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அதுதான் அடையாளம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயங்களுக்கு நம்ம எத்தனை நேரத்துல காரணம் சொல்லி தப்பித்திருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு வேதத்தை வாசிக்கவே நேரம் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களுக்கு உண்மை குறித்து நான் பேசல. எத்தனை காரணத்தை சொல்ற, அதுக்கு எத்தனை ரீசனை சொல்றோம். நான் சொல்றேன், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக கொடுக்கிற ஒவ்வொரு காரணங்களும் கீழ்ப்படியாமல் போகிறதற்காக நீங்கள் நியாயப்படுத்தி சொல்லுகிற அத்தனை காரணங்களுமே நீங்கள் தேவ பயமற்றவர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் காண்பிக்கிற அத்தனை காரணங்களும் சொல்லுகிற அத்தனை காரணங்களும் உங்கள் காரணங்களின் மூலமாக உங்கள் கீழ்ப்படியாமையை நியாயப்படுத்த நீங்கள் எடுத்துக்கொள்கிற அத்தனை காரியங்களுமே நீங்கள் தேவ பயமற்றவர்கள் என்பதை அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் தேவ பயம் உள்ளவன் என்று சொல்லுகிறோமே, இப்ப நம்முடைய வாழ்க்கையை தராசில நிறுத்தி பார்த்தால் நாம் எத்தனை காரியங்களை கர்த்தர் சொன்னதை கரெக்டா செய்கிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். எத்தனை காரியங்களுக்கு கர்த்தர் சொன்னதை நாம் செய்யாமல் காரணம் காட்டி நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு நாம் இதனாலதான் செய்யவில்லை என்று நியாயப்படுத்தி கொண்டு நமக்கு நாமே திருப்திப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நாம் எவ்வளவு தேவ பயமற்றவர்கள் என்பது நமக்கு உண்மையாய் புலப்படும். இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்றைக்குமே ஒரு காரணத்தையும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டு காரணம் சொல்லி தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. தப்பிப்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம தப்ப முடியாது. நம்ம நினைக்கலாம் கர்த்தர் நம்ம சொன்ன காரணத்தை ஏற்றுக்கொண்டார், கிடையவே கிடையாது.
ஆண்டவன் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதற்கு மாறாக நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்கு ஒரு காரணத்தை சொன்னால் அதை ஆண்டவர் ஒரு போதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மை கீழ்படியாதவர்கள் அல்லது தேவ பயமற்றவர்கள் என்ற லிட்ஸ்ல தான் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாரே தவிர ஆண்டவர் அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு சரி என்று விட்டு விடுகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார், சோதித்து அறிகிறார். நம்முடைய கீழ்ப்படிதல், தேவ பயம், ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே அப்படி சுலபமாய் வந்து விடுவது கிடையாது. ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை, எந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் பட்ட பாடுகள், அவர் சிலுவையிலே மரித்து அவர் பட்ட அனுபவங்கள், எத்தனை வேதனைகள், பாடுகள், அதன் மூலமாகத்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை சுதந்தரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கிரயம் செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவர் கொடுக்கிற ஆரோக்கியம், ஆவிக்குரிய ஆரோக்கியம், சரீரப்பிரகாரமான ஆரோக்கியம், இதற்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டும். காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்ள ஒருபோதும் முயலக்கூடாது. இந்த இடத்தில் ஆபிரகாம் காரணம் சொல்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது. அவன் மனைவியிட்ட மட்டும் இந்த காரியத்தை சொல்லி இருப்பான், ஆனால் நிச்சயமாக அவன் வீட்டை விட்டு கிளம்பியிருக்கவே முடியாது. வேலைக்காரர்களுக்கு சொல்லியிருந்தால் கூட எப்படியாகிலும் ஈசாக்கை தப்ப விட்டிருப்பாங்க. ஆபிரகாமுக்கு தெரியாமலே தம்பினை தப்பிச்சு ஓடினு அவனை தப்பி ஓட விட்டிருப்பாங்க. ஆனால் எந்த விதத்திலையும் ஆபிரகாம் அதற்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு தீர்மானமாக, தீவிரமாக அவன் அடுத்தடுத்த காரியங்களை அவன் செய்து கொண்டே போகிறான். கத்தியை ஓங்குகிற வரைக்கும் கர்த்தர் மௌனமாயிருந்தார். அதுவரைக்கும் கர்த்தர் மௌனமாயிருந்து பலிபீடத்தின் மேல் ஈசாக்கை வைத்து கத்தியை எடுத்து ஓங்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அங்க சொன்னது யார்? கர்த்தருடைய தூதரானவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதரானவர் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இறங்கி வந்து விட்டார். சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த இடத்திலேதான் தேவ பயத்தை அவன் வாழ்க்கையிலே கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இந்த தேவ பயத்திற்கு நான் ஏற்கனவே தலைப்பு வசனத்திலே சொன்னேன், அதிலே ஆவிக்குரிய ஆரோக்கியம் இருக்கிறது, அதிலே சரீர ஆரோக்கியம் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை இதை குறித்து இந்த இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் இந்த கடைசி காலத்தின் ஆசீர்வாதம். பூமியில் இருக்கிற சகல சந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்தில் தான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்துகிறார். தேவ பயம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில் காண்பிக்கிற தீவிரம், இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உன் மூலமாக சகல ஜாதி ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்கிறார். இன்றைக்கு இந்த கடைசி காலம், இந்த கொரோனா வைரஸ் போன்றதான இந்த கொடிய கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறதை குறித்து நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு உலகம் பலவிதமான காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும், அவைகளெல்லாம் நியாயமான உண்மைகள், அதிலே பல காரியங்கள் இருந்தாலும், எல்லாவற்றையும் தாண்டி வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அதிகமாய் கவனிக்க வேண்டிய ஒன்று கிறிஸ்துவின் வருகை சமீபம். இந்த கொள்ளை நோய்க்கு பல காரணங்கள், நேற்றைய தினத்தில் கூட சொன்ன, உலகம் பல காரணங்களை சொல்லுகிறது. ஒன்று சீன மக்களுடைய தவறான உணவு பழக்கம் என்று சொல்லுகிறது. இன்னொன்று இது ஏதோ மனிதரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. அல்லது இது மனுஷனுடைய பொல்லாத வாழ்க்கை, அது நிமித்தம் நடக்கிற காரியங்கள் என்று ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதில் சிலது நியாயம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை விட சத்தியமான ஒன்று உண்டென்றால், கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக சொல்லப்படுகிற ஏழு அடையாளங்களில் இது ஆறாவது அடையாளமாக கொள்ளை நோய் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்தால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்பதை இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்கள் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இந்த காலத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல பூமியில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஆத்தும ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11:25 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் அளவும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு ஜனங்களுக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புறஜாதிகளின் நிறைவு, அதைத்தான் இந்த இடத்துல பூமியில் இருக்கிற சகல ஜாதிகள் என்று ஆபிரகாம ஆண்டவர் சொன்னார். புறஜாதிகளின் நிறைவு அதுதான் இது. அப்படியானால் இந்த காலகட்டத்தில் புறஜாதி ஜனங்களுடைய நிறைவுக்காக உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த புறஜாதி ஜனங்களுக்குள்ளிருந்து கர்த்தர் ஒரு பெரும் கூட்ட ஜனங்களை ரட்சிக்கப் போகிறார். அந்த நிறைவு ஆண்டவர் ஒரு எண்ணிக்கை வைத்திருக்கிறார். அந்த எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை சம்பவிக்கும். அவருடைய வருகைக்காக இப்பொழுது ஆறாவது அடையாளம் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏழாவது அடையாளமான பூமி அதிர்ச்சியும் கடந்த வாரத்திலே 2 சம்பவித்தது. இன்னும் நிகழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் வேத புத்தகம் அப்படி சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இன்னமும் அப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு புறம் இப்படிப்பட்டதான எல்லா ஜனங்களுக்கும் அடையாளமாக வேதத்தில் இயேசு கிறிஸ்து 2000 முன்பதாக சொன்ன சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, அடுத்த பக்கத்தில் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் புறஜாதிகளின் நிறைவும் சம்பவிக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் உலகம் கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளத்தை காட்டுகிறது, இன்னொரு பக்கத்தில் அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் அது என்னவென்று வேதம் சொல்லுகிறது. புறஜாதிகளின் நிறைவுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட வேண்டும். நான் நல்லா கவனிக்கணும், இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டால் மாத்திரம்தான் அதன் மூலமாக அந்த புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும். யாரை கொண்டு கர்த்தர் அந்த எழுப்புதலை தரப்போகிறார்? வெறுமனே நானும் ஜெபிக்கிறேன் கிடையாது. யாரை கொண்டு? எல்லா கிறிஸ்தவர்களை கொண்டா? கிடையவே கிடையாது. யாரெல்லாம் தேவ பயமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படுகிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது காரியத்தை குறித்து அக்கறையுள்ளவர்களாய் மிகுந்த கவனம் செலுத்துகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எந்த விதத்திலும் கீழ்ப்படியாமல் போய்விட்டு அதற்கு காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு வகை தேடாமல் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை தரப்போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எதை சொன்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களோடு பேசியிருக்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும் பொழுது ஒரு செய்தியை கேட்கும் பொழுது உங்களோடு கர்த்தர் உணர்த்துகிற விஷயமா இருக்கலாம், கண்மூடித்தனமாக கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற எந்த காரியத்தை குறித்தும் இரண்டாவது யோசனைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். இதை கீழ்ப்படிந்தால் நமக்கு சரிப்பட்டு வருமா? யோசிக்காதீங்க. ஆபிரகாம் ஒருவேளை நான் என்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு புறப்பட்டு போனால் அது எனக்கு சரிப்பட்டு வருமா என்று சொல்லி அவன் யோசித்திருந்தால் அவன் வீட்டை விட்டு கிளம்பியிருக்க முடியாது. ஏன்னா அதை அவன் மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டாள், அவனுடைய வேலைக்காரர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இது சரிப்பட்டு வருமா என அவன் யோசித்திருந்தால் அவன் அந்த அளவுக்கு அந்த மோரியா தேசத்தின் மலைகளுக்கு அவன் போயிருக்க முடியாது. அவன் பலிபீடத்தில் தன் மகனை வைத்திருக்க முடியாது. அந்த இடத்துல கர்த்தரிடத்துல சாட்சியையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கவும் முடியாது. அவன் எந்த மனுஷனோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. அவன் அதை குறித்து எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. அவன் அதில் தீவிரம் காண்பித்தான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ 100 கீழ்ப்படியுங்கள். அதை குறித்து எந்த விதத்திலையும் அதற்கு நீங்கள் காரணம் சொல்லி அதை விட்டுவிடாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நியாயம் என்று நினைத்து சொல்லுகிற எந்த ஒரு காரணத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஆயத்தமா இல்லை. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் நியாயப்படுத்துவதற்கு சொல்லுகிற எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் சொன்னது சொன்னதுதான். உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசிவிட்டால் பேசினது பேசினதுதான். அதற்கென்று நீங்கள் நியாயமான காரணத்தை எந்த காரணத்தை சொன்னாலும் உங்களுக்கு வேண்டுமென்றாலும் அது உங்களுக்கு திருப்தியாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு போதும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பதை நான் தெளிவாக சொல்றேன். ஆகினால் இந்த நாட்களில் இன்னைக்கு ராத்திரி உட்காருங்க, எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கீழ்படியாமல் காரணம் சொல்லி நீங்கள் இதுவரையிலும் சில காரியங்களை கீழ்படியாமல் இருக்கிறீர்களோ அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு கீழ்ப்படிவதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய எழுப்புதலை அனுப்பப் போகிறார். அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய எழுப்புதலை அனுப்ப முடியும். அந்த எழுப்புதல் மூலமாகத்தான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதன் நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கப் போகிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான கொள்ளை நோய் கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் காட்டுகிறது. அதற்கு முன்பதாக நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. புறஜாதி ஜனங்களின் ஆத்தும ரட்சிப்பு, அதற்காக கீழ்ப்படியுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை முற்றிலும் கீழ்ப்படிய ஒப்புக் கொடுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை அனுப்புவார். தேசம் ஆசீர்வதிக்கப்படும். சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கர்த்தர் சீக்கிரம் வந்து சபையை தேவ ஜனங்களை எடுக்க போகிறார். ஆயத்தமாவோம். நாம் ஒரு கூட்ட ஜனத்தையும் ஆயத்தப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீங்க அப்பா. தேவரே, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய நாமத்திற்கு பயந்தவர்களை கர்த்தர் அநேக ஜாதி ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர்களை உயர்த்துகிறீங்க ஆண்டவரே. தேவ பயம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் பயப்படும் பொழுது நீதியின் சூரியனாகி எங்கள் இயேசு ராஜா எங்கள் மேல் நீங்க பிரகாசிப்பீங்க. இப்பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் கீழ்ப்படிதலின் மூலமாய் காண்பித்து எங்கள் மேல் நீதியின் சூரியன் பிரகாசிக்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரகாசம், அந்த சூரிய வெளிச்சமாகிய தேவ மகிமை எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அங்கேதான் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆரோக்கியம் இருக்கிறது, சரீர ஆரோக்கியம் இருக்கிறது. அதன் நிமித்தமாகவே நாங்கள் ஆண்டவரே புறஜாதிகளை ஆதாயப்படுத்துவோம் என்று நாங்கள் எங்களுக்கு வேதத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்பா. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் எங்களை உணர்த்தி இருக்கிறீங்க. எந்த விதத்திலையும் இதுவரையிலும் நாங்கள் கீழ்ப்படியாமையை நியாயப்படுத்தின காரியங்களுக்காக எங்களை மன்னித்து விடுங்க அப்பா. கீழ்ப்படியாமல் போய் அதற்கு நியாயம் கற்பிக்க நினைத்து அதை நியாயப்படுத்த நினைத்து சொன்ன காரணங்களுக்காக எங்களை மன்னிங்க. இனி ஒரு போதும் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்பா. ஒரு போதும் அப்படி இருக்கக்கூடாது. எந்த காரணத்தையும் சொல்லி எங்கள் கீழ்ப்படியாமையை நியாயப்படுத்த முயற்சிக்க கூடாது. நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எந்த விஷயத்தில் தடை வருமோ அதை கவனத்தோடு தவிர்க்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு ஆபிரகாமை போல உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. கர்த்தர் எங்களை நடத்துவதற்காக சோத்திரம். ஒரு எழுப்புதலின் பாத்திரமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்காக சோத்திரம். காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.